Honorable Iran Vikramaratna, you have 10 minutes.
Stuti. අද ඇත්තටම මේ වාද විවාදයේදී අපි සත්‍ය හා යුක්තිය හොයාගෙන යන්න ඕනේ. මේ දෙකම නැති නිසා තමයි මේ ලොකු ගැටලුව ප්‍රශ්නේ තියෙන්නේ. කරුණු වසන් කිරීමක් තියෙනවා. මේක මුල ඉඳලම පෙනුන දෙයක්. ඒ වගේම කරුණු වසන් කළා විතරක් නෙමෙයි මේකට කිසි සම්බන්ධතාවයක් නැති අය පටලවන්න හැදුවා. මට මතකයි මේකේ මුලදීම මම සඳහන් කළා මේක ඊට පස්සේ මහ මොලකාරයෙක් ඉන්නවා කියලා. පස්සේ මොනවද කළේ? මේකේ එකපාරක් රිෂාඩ් බදුඩීන් මැතිතුමාවත් අත්අඩංගුවට ගත්තා. ඊට පස්සේ ඔහුගේ සහෝදරයා රියාජ් බදුඩීන්වත් අත්අඩංගුවට ගත්තා. ඉතල බලන්න මේ කරන අපරාධය. එදා කරපු වැඩේ මේ. මම මේ කියන්නේ. ඊට පස්සේ හිජාස් හිස්බුල්ලාවත් අත්අඩංගුවට ගත්තා. අද මදුරංකුලිය සහාර මද්‍රාස පාසලේ සිසුන්ට අන්තවාදී දේශනයක් කරනවා කියලා කතාවක් හදලා තමයි එතුමවත් අත්අඩංගුවට ගත්තේ. ඒකත් බලන්න වෙච්ච වැඩි. ඇත්තටම ඔහු තරුණ ප්‍රසිද්ධ නීතිඥවරයෙක් සාවාද්‍ය හා නොමඟ යන කරුණ ඉදිරිපත් කළා. තමයි මේව කරන්න බැලුවේ. දැන් හුඟක් අයට චෝදනාවල් තියෙනවා. වත්මන් පොලිස්පතිට චෝදනාවල් තියෙනවා. ජේෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති ජයවර්ධනට චෝදනා තියෙනවා. හුඟක් අයට එක එක චෝදනාවල් තියෙනවා. ඒ වගේම ශ්‍රේෂ්ඨාධිකරණය 2023 ජනවාරි 12 වෙනිදා විනිශ්චයක් දුන්නා. ඒ විනිශ්චය දුන්නේ මේ පාස්කු ඉරිදින්න බෝම්බ ප්‍රහාරය වැළැක්වීමට කටයුතු නොකිරීම ගැන, බැරිවීම ගැන. එකට තමයි ශ්‍රේෂ්ඨාධිකරණේ තීරණය දුන්නේ. ඒකේ දීලා ඉවර වෙලා ඒ විනිශ්චය කිව්වා හේමසිරි ප්‍රනාන්දු, පූජිත ජයසුන්දර, මෛත්‍රීපාල සිරිසේන, සිසිර මෙන්ඩිස්, නිලන්ත ජයවර්ධන, නංකලා. නංකලා කිව්වා මේ අය මේක වළක්වන්න වාකීමක් තිබුණ වැළක්වේ නැහැ කියලා. ඒ අයට දඩ මුදලකුත් ගැහුවා. ඒ දඩ මුදලෙන් 12% තාම එකතු කරලා තියෙන්නේ. නමුත් මේක ශ්‍රේෂ්ඨාධිකරණ තියෙනක. මේක දේශපාලනේ නෙමෙයි. මේ මම මේ කියන්නේ කරුණු කාරණා ලංකාවේ සිදුවෙලා තියෙන ශ්‍රේෂ්ඨාධිකරණෙන් කියන දේවල්. ඉතින් සත්‍යතාවයේ සෙවීමේ ගැටලුව හොයාගෙන යන්න බාධක තියෙනවා. මේ බාධක වලින් ප්‍රධාන බාධකයක් ඇවිල්ලා අපිට මේ වාද විවාදය අහනකොට ඊයේයි අදයි පෙනෙනවා බුද්ධි අංශ තුල නිලධාරීන් අතරේ ලොකු ගැටුමක් තියෙනවා කියන එක අපිට පෙනෙනවා. ඒකට දේශපාලන පක්ෂපාතීත්වයක් තිබෙන නිසා තමයි මේක මෙහෙම යට ගිහිල්ලා තියෙන්නේ. ඇත්ත හොයාගන්න බැරුව අපි සිටින්නේ. දෙවනුව ජනාධිපති කොමිෂන් වාර්තාවේ පාර්ලිමේන්තුව පුස්තකාලයේ තියෙනවා. නමුත් ඒක හැම එකක්ම නැහැ. ඒ වගේම එතන අර කට උත්තරවත් නැහැ. ඒකේ තියෙන එකේ. තුන්වෙනුව අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ පාස්කු විමර්ශනය කරන නිලධාරීන් ශානි අබේසේකර ඇතුළුව රවිසේනිරත්න හිටියා ඉහලින්, ශානි අබේසේකර හිටියා CID එකේ. එයා ඇතුළුව 31 දෙනෙක් විමර්ශන කටයුතු වලින් ඉවත් කළා. ඒ ලයිස්තුවත් මංගාව තියෙනවා. නමුත් මම ඒක මෙතන වෙලා නැති නිසා කතා කරන්න යන්නේ නැහැ. ඔන්න කරපු වැඩේ. දැන් අපි දන්නවා මේ ජනාධිපති කොමිටුව ඉස්ලාම පත් කළා විනිසුරු විජිත මලල්ගොඩ යටතේ. ජූනි 2019 නිර්දේශ 24ක් දුන්නා. ඊට පස්සේ පාර්ලිමේන්තු තේරුම් කාරක සභාවක් පත් කළා. ඒකේ වාර්තාව ඔක්තෝබර් මාසේ 23/2019 දී. පිටු 272ක් තියෙනවා. ওই වාර්තා දෙකම 2019 දී පිට කළා. ඊට පස්සේ ජනාධිපති විමර්ශන කොමිෂන් සභාව දින 214ක් එකතු වෙලා සාක්ෂි ඇහුවා. සාක්ෂිකරුවන් 457කින්. ඇත්තටම කට උත්තරකරුවන් හිටිය 1588ක්. ඒ අයගේ සාක්ෂි ගැන මන් දන්නේ නැහැ මොනවද වෙලා තියෙන්නේ කියලා. නමුත් 457 ගණන්ගේ සාක්ෂි ලිය වෙලා තියෙනවා. ඒක හිටියා දේශපාලයන් හිටියා නිලධාරීන් හිටියා හමුදා නිලධාරීන් හිටියා. ඒ වගේ ප්‍රහාරයට ලක් වුණ පවුල්වල අයගේ සාක්ෂි තිබුණා. ඒ වාර්තාව 2021 පෙබ්‍රවාරි ජනාධිපතිට බාර දුන්නා. නමුත් අද වෙනකන් වෙච්ච දෙයක් නැහැ. නිර්දේශ අනුගමනය කරලත් නැහැ. ඉතින් මම පළමුවෙන්ම කියන්න ඕනේ දැන් මෙතන අසාධාරණයක් වෙලා තියෙනවා. ඇත්ත හොයාගෙන යන්න ඕනේ. ඒ අතරතුරේදී ජීවිත නැති වුණ පවුල් ඉන්නවා, ඒ වගේම පූර්ණ ආබාධිත පවුල් ඉන්නවා. මේ හුඟක් ප්‍රශ්නවලට මුහුණ දෙන අය ඉන්නවා. එතකොට මේ අයට වන්දි ලබා දීමේදී මියගේ තැනැත්තෙකුට දීලා තියෙන රුපියල් මිලියනක් පමණ. හැබැයි ඇත්තටම ජනාධිපති කොමිසමෙන් කිව්වේ රුපියල් මිලියන 2ක්වත් දෙන්න ඕනේ කියලා. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙකුට 10ක් කර දෙනවා. 2ක්වත් දෙන්න කියලා කියනවා මෙතන. මම යෝජනා කරන ඇත්තටම අපි මේක දෙමු කියලා. මොකද අපි ප්‍රායෝගික වෙන්න ඕනේ. වාද විවාදයක් අවශ්‍යයි. නමුත් ප්‍රායෝගික වෙන්න ඕනේ මේ අසරණ මිනිස්සුන් විඳින දුකට. ඒ වගේම පූර්ණ ආබාධිතකට දීලා තියෙන ලක්ෂ 5යි. පූර්ණ ආබාධිත. අනේ දැන් ඉතින් අවුරුදු 5ක් ගිහිල්ලා අනේ නැවත සලකලා බලලා තව පාරක් මේ මුදල දෙන්න කියලා අපි යෝජනා කරනවා. මේ පූර්ණ ආබාධිත වෙන්න අය. දැන් ඇත්තටම හානිපූර්ණ කාර්යාලයේ වාර්තාවේ බැලුවොත් ඔක්තෝබර් මාසයේ 30ක 20යි 23 දීලා තියෙන පූර්ණ ආබාධිතයන් 5 දෙනෙකුට රුපියල් ලක්ෂ 5 ගාණේ. ඊට පස්සේ ආර්ථික අලාභය කියන්නේ වැඩ කරන එක්කෙනෙක් ජීවිතය අහිමි වුණා, ඒ පවුලට ඒ පඩිය ලැබෙන්නේ නැහැ, ආදායම ලැබෙන්නේ නැහැ. ඒ අයට දීලා තියෙන රුපියල් 175,000යි. ඔක්කොම දීලා තියෙන මිලියන 29යි. අර්ධ ආබාධිතයට ලක්ෂයක් දීලා තිනවා 24 දෙනෙකුට. ඒ කියන්නේ රුපියල් මිලියන 2.4යි. ඔක්කොම දීලා තියෙන්නේ මේ හානිපූර්ණ කාර්යාලයේ රුපියල් මිලියන 34යි. කොච්චර අඩුද කියලා බලන්න. ඉතින් මම යෝජනා කරනවා මේක සලකලා බලලා ඉක්මනට මේක වැඩි කරන්න කියලා මම යෝජනා කරනවා. දැන් අපි රජයක් පිහිටුවොත් අපි මේක ගැන මොනවද කරන්නේ? සමගි ජන බලවේගය. We want to see that there's the truth is revealed and there is justice. We want to see both of this. And these must be done. So the first thing that we will do, right, we will appoint a special investigative commission. Now the reason we are doing it, not because we need another commission and a report, but we are doing it because the Attorney General has not actually been very proactively acting, and maybe they because of the lack of political will by the government, nothing has basically been happening. So under Section 2 of the Commission of Inquiry Act of 1948, right, we will institute to conduct an investigation or inquiry or both, an investigation or inquiry as the case may be in the interest of the public safety. Because under the Presidential Commission, there were restrictions about appointing sitting judges and so forth. But under the Commission of Inquiry Act, we are going to broaden it. The problem with the investigation so far is people have lost confidence in it. They don't think it's transparent. And confidence must be re-established. So we, in our commission, we will have foreign judges will be welcome, foreign investigators, local judges, local investigators, local president's council, all. Why? We want to make it transparent, open, and get at the truth and build confidence. And that's the reason that we are going to do it. We will also have a permanent investigative office. We will create a permanent investigative office. It's absolutely necessary. And when we do that, we will also have the assistance of Scotland Yard and the Federal Bureau of Investigation working in tandem, because they also have information, as we all know. So such an office will be established concurrently to collaborate closely with the commission that we are putting in place. So seamless flow of information and resources leading to more effective and thorough investigation. Then we will look at the recommendations of the commission. Now we are expecting this to be done within a year. The recommendations of the commission. And it will be empowered to recommend to the relevant authorities to take necessary action against personnel implicated. And these recommendations can be made inter alia to the Honorable Attorney General, the Public Services Commission, and the National Police Commission. So institution of proceedings by the AG. Right, we will amend the Commission of Inquiry Act so as in consistent with the laws of Sri Lanka to make it obligatory on the part of the AG to actually institute cases. It's obligatory. You can't just read the report and say, oh, there is no case and walk away. If you are doing that, we will be making sure that the AG will have to give a written submission of why it has been rejected. Justice must be pursued. That is the reason that we are going through this process. We can't let this slip by. This country will never recover unless the truth and justice is not established. Then we will go further. We will need a special court. So one way is the Judicature Act can be amended. We have done it in the past to include financial crimes, and we can do that here so that these proceedings can be speeded up and then can come to a conclusion as to who is actually responsible and who is not responsible. Now, lots of names were mentioned in this house, and people don't have to be worried if they haven't done anything wrong, because this process, if it is speeded up, will free those people if they are actually innocent. So it's a process that everybody should be supporting. It's only if you are guilty that you should be really concerned about it. And in addition to that, we will appoint a special public prosecutor's office. That we will do. And that's not just about the Easter bombings and justice there. We need a special prosecutor's office. This is a policy of the SJB. We will institute that because we want to see that lots of things, including corruption and crimes, will be brought basically before the courts, and justice will be
You have two out. More minutes. You I have two more minutes.
Thank you. Thank you very much. ඉතින් මම තව මේ අවසාන වෙලාවේ කියන්න කැමති අද මේ වාද විවාද යනකොට ඊයේ යදයි හුඟක් අසත්‍ය කරුණුත් ඉදිරිපත් වුණා. අසත්‍ය කරුණු. හරිද? ඒව අපි නිවැරදි කළ යුතුමයි. හරිද? වවුනියා සිද්ධියට අදාළව සියලුම තොරතුරු ශ්‍රේෂ්ඨාධිකාරී ඉදිරිපත් කරලා තියෙනවා. නැහැ කියලා කිව්වා. ඒක කතිකයක්. මේක ඇවිල්ලා අර පොලිස් නිලධාරින් දෙන්නෙක්ගේ ජීවිත අහිමි කළානේ. ඊට පස්සේ ඒගොල්ලෝ කරලා ඉවරලා ඒගොල්ලෝ LTTE එකේ කියලා කිව්වනේ. නැහැ. ඒක වැරදි. ඉතින් මුලසුනේ සිටින මන්ත්‍රීතුමනි මම සභාගත කරනවා in the Supreme Court of the Democratic Socialist Republic of Sri Lanka. This is a petition that was filed on the 17th of February 2022, and I want to make sure that it is tabled. මේක පිළිතුරක් හැටියට මම මේක සභාගත කරනවා. ඊට අමතරව කිව්වා විශේෂයෙන්ම සඳහන් කළා ශානියා බේසේකරයි රවි සෙනවිරත්න ගැනයි හිටපු නිලධාරීන් ගැනයි නොයෙකුත් චෝදනාවල්. පාස්කු සිද්ධියට අදාළව ශානි රාජකාරි පැහැර හැරියේ නැහැ. පැහැර හැරියා කියලා. ඒ CID එකේ කියාගෙන ගියායි නියෝජ්‍ය පොලිස්පති ප්‍රසාද් රණසිංහ පොලිස්පති ලියුමක් යැව්වා. ඒ ලියුමන ශානි අබේසේකර වගකීම් පැහැර හැරියේ නැහැ කියලා. මෙතුමා ලියලා තියෙන්නේ ප්‍රසාද් රණසිංහ නියෝජ්‍ය පොලිස්පති එතුමා මේ ලියුම ලියලා තියෙන 2020-10/28. මේකත් මැතිතුමනි මම මේකත් සභාගත කරනවා. ඊට අමතරව තව චෝදනාවක් කළා. පාස්කෝල්ට සම්බන්ධයි අතනුගොඩ ගත්තේ ශානීහා රවි සෙනවිරත්න අධීක්ෂණය නෙමෙයි කියලා කිව්වා. ඒගොල්ලෝ අධීක්ෂණයෙන් ගත්තේ මේ විමර්ශන හරියටම ගන්න ශානි අබේසේකර නියෝග 60 ගාණක් දීලා තියෙනවා. ඒ නියෝගවල ලයිස්තුවත් මුලසුනේ සිටින මන්ත්‍රීතුමනි මම ඒ ලයිස්තුවත් සභාගත කරනවා. මොකද බොරු කියලා මෙතන වැරදි තොරතුරු දීලා සභාව රටත් නොමග යවන්න එපා. ඒ නිසා තමයි මේව ලයිස්තුගත කරන්නේ. මේ ලියුමන ශානි අබේසේකර ලියලා තියෙනවා නීතිපති දෙපාර්තමේන්තුවට 2019 ජූලි මාසේ පළවෙනිදා. ඊට පස්සේ ඒක විස්තර දීලා තිනවා. හරිද? ප්‍රධාන රාජ්‍ය කළමනාකරණ සහකාර නීතිපති දෙපාර්තමේන්තුවෙන්. හරිද? ඒකත් මම සභාගත කරනවා. ඊට පස්සේ මෙතන තව එකක් තිබුණා. මේක කියන් කියලාම අවසන් කරන්නම්. මේක ඇවිල්ලා හරිද? අර මතකයි නේද අපි හිටියා වෛද්‍ය ශාෆි කියලා බොරු කතාවක් හදලා අවුරුදු ගානකට උඩදී හරිද? මේ කාන්තාවන් අරගෙන වද කරලා චෝදනා කරලා මේ දරුවන් ආයෙත් හම්බු වෙන්න බෑ කියලා බොරු කතාවක්. ඒ කාලෙත් ඕක ගැන අපි කතා කළා. මම එතකොටත් මේක කළා. මේ විවාදයට ඇවිල්ලා මන් දන්නේ නැහැ සම්බන්ධය මොකද්ද කියලා. ඒකත් සඳහන් කළා කියලා සැකයක් තියෙනවා කියලා මේ ડોක්ටර් ශාෆි ගැන. ඒක මම සම්පූර්ණයෙන්ම ප්‍රතික්ෂේප කරන්නට ඕනේ. මෙතන ලියුමක් තියෙනවා කලුක පු ආරච්චි ලේකම් රාජ්‍ය සේවා කොමිෂන් සභාවේ සෞඛ්‍ය සේවා කොමිටුවේ මෙතන මේ ලියුමනේ සඳහන් කරනවා ඔහුව නැවත ඔහු හිටපු තැනට පත් කරන්න කියලා දැන් තියෙන විස්තර අනුව ඔහු නිදහස් කියන එක සඳහන් කරලා තියෙනවා. ඉතින් ඒකත් ඉතින් අවසානයේදී කියන්න ඕනේ මේ වද හිංසා කළා කියලා ළමයි ඇති කරන්න බෑ කියලා කිව්වනේ මුලසුනේ සිටින මන්ත්‍රීතුමනි. මංගාව මෙතන ලයිස්තුවක් තියෙනවා කාන්තාවන්ගේ ලයිස්තුවක්. හරිද? මේ චෝදනාවට පස්සේ දරුවන් ලැබිල තියෙන කාන්තාවන්ගේ ලයිස්තුව තියෙන 113ක් ඉන්නවා මේකේ කාන්තාවන්
කෙටි කරන්න
මේ ලයිස්තුව මම සභාගත කරන්නේ නැහැ ඒ කාන්තාවන් ආරක්ෂා වෙන්න ඕනේ නිසා නැත්නම් ඒ විස්තර ඔක්කොම මෙතන තියෙනවා ඒ කාන්තාවන්ට දරුවන් ලැබිලා තියෙනවා මේ වගේ අසත්‍ය තොරතුරු පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා පාර්ලිමේන්තුවට නමග යවන්න එපා පාස්කු ඉරදින බෝම්බ ප්‍රහාරයට සත්‍යතාවය දැනගන්නත් ඕනේ ඒ වගේම සාධාරණත්වයෙන් සාධාරණත්වයේ තිබෙන්න ඕනේ ඒ පෞල් වලට ලබා දුන්න කාලය නිසා ස්තුතිවන්ත වෙනවා
Thank you honorable Vadivel Suresh you have 14 minutes
Thank you honorable member ගෞරවතුකුරිය සභේ තලමේ දාංගේ නඩත්තු කොණ්ඩකන්ද උරුපිනවර්ගලේ ඉnde පල්වේරුපට්ට விடயங்கள் பாராளுமன்றத்திலே இன்று பல கௌரவ உறுப்பினரால் எடுத்துரைக்கப்பட்ட போதிலும் கூட என்னுடைய மலையக மக்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் பல துன்பங்களுக்கும் வேதனைக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே மலையகத்திலே புறையோடி போயிருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர் பிரச்சனை சம்பந்தமாக சில விடயங்களை கருத்துக்களை இங்கு முன்வைக்கலாம் இருக்கின்றேன் மலையகத்தை சார்ந்தவர் என்ற வகையிலே பெருந்தோட்டத்துறை மலையக காட்டை சுவாசித்து அந்த மலையக மண்ணினுடைய வாசனை மண் வாசனை தேர்ந்தது என்ற வகையிலே என்னுடைய மனசாட்சி வேறு எதையும் கதைப்பதற்கு இந்த உயர சபையிலே மனம் கொடுக்கவில்லை இடம் கொடுக்கவில்லை தான் ஆராட்டும் தன்னுடைய தசையாடும் என்பார்கள் என்னுடைய தொப்புள் கொடி என்னுடைய மலையக மக்கள் பாரிய எதிர்பார்ப்பு இருந்தார்கள் கடந்த 10ஆம் தேதி 2 வருடத்துக்கு ஒரு முறை சம்பள உயர்வு கிடைக்கப்பட வேண்டும் 3 வருடமாகிவிட்டது பேச்சுவார்த்தைகள் தோல்வி தொழிலமைச்சு முடிவெடுக்கின்றது சம்பள நிர்ணய சபைக்குள் செல்வதற்கு சம்பள நிர்ணய சபைக்கு கடந்த 10ஆம் தேதி பெருந்தோட்ட கம்பெனிகளையும் தொழிற்சங்க உறுப்பினரையும் அழைப்பு கொடுக்கின்றது அங்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் அதை புறக்கணிக்கின்றார்கள் விதிமுறைகளின்படி மீண்டும் 14 நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் 24ஆம் தேதி சம்பள நிர்ணய சபை கூடியது முதலாளிமார் சம்மேளனம் மீண்டும் புறக்கணித்திருக்கின்றார்கள் பல காரணங்களை கூறி இது எவ்வாறாக இருப்பினும் கூட இந்த நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய வகையில் என்னுடைய சமூகத்தினுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களிடம் கலந்துரையாடினேன் பேசியிருக்கின்றேன் மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய சம்பள உயர்வு கிடைக்கப்பெற வேண்டும் நியாயமான சம்பள உயர்வு அந்த சம்பள உயர்விலே வளமை மாறாது வேலைப்பட அதிகரிக்கப்படாமல் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சம்பள தொகை வழங்க வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றிருக்கின்றார் கௌரவ தொழில் அமைச்சர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன் கௌரவ தொழில் அமைச்சர் அவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் மே 1ஆம் தேதிக்கு முன்பதாக என்னுடைய தொப்புள் கொடி உறவு மலையக மக்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு சட்டபூர்வமாக அறிவிக்கப்படும் என்பதை நான் நம்பியிருக்கின்றேன் அந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த சம்பள உயர்வு கிடைக்காவிட்டால் இந்த பட்டம் பதவி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது இதெல்லாம் தேவைப்படாது நான் மக்களோட மக்கள் வந்து நான் குரல் எழுப்பிக் கொள்றேன் மக்களோட மக்கள் போராட்டம் செஞ்சுக்கிறோம் என் மக்களோட சேர்ந்த வீதிக்கு இறங்க தயாராக இருக்கிறேன் நான் வீதிக்கு இறங்கி போராட்டம் செஞ்சு என் மக்களுடைய சம்பளம் இருக்கிறேன் யாரும் குறைச்சி இறப்படலாம் 143,000 தொழிலாளர்கள் தேவைப்படணும் இந்த 143,000 தோட்ட தொழிலாளர்களோட 17,000 சொந்தக்காரர்கள் இருக்கின்றார் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என்னுடைய உறவு என்னுடைய தொப்புள் கொடி உறவு 17,000 பேர் 143,000 பேர் தோட்ட தொழிலாளர் வேலை செய்தாலும் இந்த நாட்டில் 10 மாவட்டத்தில் மொன்றாகலை மதுளை கண்டி நுவரலிய மாத்தலை கேகாலை ரத்தினபுரி கடுத்துறை தினியாய மாத்திரை காலி மாவட்டத்தை சேர்ந்த மற்றும் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த 17 லட்சம் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம். ஆகவே அந்த 1,43,000 மக்களை எவரும் குறைத்து எடை போட்டு விடக்கூடாது. அநாதைகள் என்று உழைப்பு கேட்ட ஊதியம் கேட்கிறோம். நாங்க யாட்டி கெஞ்சி பிச்சை கேட்க போல, உழைப்பு கேட்ட ஊதியம். ஆகவே மீண்டும் இந்த இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது, எதிர்பார்ப்புடன் இருக்கின்றேன். அதிமேதக ஜனாதிபதி மலையக மக்களை கைவிட மாட்டார், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக. அதேபோன்று எனது நண்பர் தொழிலமைச்சர் கௌதம் மனுஷ நாணயக்கார் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக மே தினம் தொழிலாளர் தினம், தொழிலாளர் உரிமைக்குரிய தினம், அந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக பெருந்தோட்ட தொழிலாளருக்கு மாபெரும் பரிசை அவருடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. ஆகவே இது சட்டப்பூர்வமாக்கப்பட வேண்டும். சட்டப்பூர்வமாக்கி வர்த்தமான வெளியிட்டு என்னுடைய உறவுகளுடைய உரிமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். பெருந்தோட்ட கம்பெனிகள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். தொழில்துறை, தொழில் சட்டம் ஒரு தொழில் நியாயம் என்று இருக்கின்றது. மனிதாபிமானத்தையும் மீறி செயற்படக்கூடிய அளவுக்கு செயற்பட்டார்கள் ஆனால் நாங்களும் எங்களை மறந்து செயற்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். நாங்கள் பெருந்தோட்ட வர்க்கத்தை சார்ந்த வேண்ட வகையில் என்னுடைய குலம், என்னுடைய சமூகம், அந்த சமூகத்தை சார்ந்த வேண்ட வகையிலே இன்னைக்கு பல்துறையிலே நாங்கள் இங்கு வந்திருந்தாலும் கூட அந்த மலையக தாயினுடைய கல்வியின் மூலமாக நாங்கள் இன்று அந்த சமூகத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற வகையிலே எங்களுடைய தீர்மானங்களை சிலர் விமர்சனங்கள் செய்யலாம், எங்களுடைய தீர்மானங்களை சிலர் கிண்டல் செய்யலாம். அவர்களுக்கு உண்மையான உணர்வு, இந்த மலைய மக்களுடைய உணர்வு, அந்த கஷ்டம், துன்பம், வேதனை அறியாதவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். என்னுடைய 53 வயது, என்னுடைய 53 வருடமும் என்னுடைய மக்களுடைய துன்பம், கஷ்டம், வேதனை அனுபவித்து வாழ்ந்தவன் நான். மலையகத்தான், நான் மலையக தமிழன். மலையக தமிழ் என்ற வகையிலே என்னுடைய மலையக மக்கள் அவர்கள் படும் துன்பம், துயரம், என்னுடைய தாய்மார்கள் கொழுந்து பறிக்கும் போது படுகின்ற துன்பம், அவர்களை பெருந்தோட்ட கம்பெனிகள் வஞ்சிக்கின்ற உறவுகளை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஆகவே பட்டம் பதவி துறவது சில பேர் விளையாட்டாக நினைக்கலாம். நானும் என்னுடைய மக்களும் வண்ணங்களுக்கு சின்னங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. எங்களுடைய உறவு ஒட்டுமொத்த மலைய மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அது ஒழித்துக் கொண்டே இருக்கும். வேதனையிலே வாழ்ந்தவர்கள், நாங்கள் வேதனையிலே சாதனை படைத்தவர்கள். அனைத்து துறையும், சட்டத்தரணிகள், நீதிபதிகள், அரசியல்வாதிகள், புத்திஜீவிகள் இன்னைக்கு என்னுடைய சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகின்றார்கள். நாங்கள் அனைவரும் எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர் மீது கரிசனை கொண்டவர்கள். இன்னைக்கு எந்த தொழில் நாங்கள் இருந்தாலும், வியாபார தொழில் இருந்தாலும் கூட எங்கள் மக்கள் மீது அன்பல் கொண்டவர்கள். அனைவரும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நான் இந்த உயரிய சபையிலே மீண்டும் வலியுறுத்துகின்றேன், என்னுடைய மக்கள், என்னுடைய சமூகத்தை இவரும் குறைத்து எடைபோட்டுவிட முடியாது. என்னுடைய மக்களுக்குரிய நியாயமான சம்பள உயர்வு, அவர்களுக்குரிய காணி உரிமை, அவருடைய கல்வி, உட்கடம்பு வசதிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தேர்தல்கள் காலம் காலம் வரும், காலம் காலம் செல்லும், ஆட்சிகள் காலம் காலம் வரும், ஆட்சிகள் மாற்றப்படும். ஆளும் கட்சி, எதிர்கட்சி என பல கட்சிகள் வரும் போகும், நபர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் என்னுடைய இனம், என்னுடைய சமூகம், என்னுடைய மலையக மக்கள் அவர்கள் படுகின்ற துன்பம், மலையகம் 200, இப்ப மலையகம் 300 வரைக்கும் காத்திருக்க சொல்றீங்களா? மலையகம் 200 முடிச்சு மலையகம் 300 வரைக்கும் காத்திருக்க முடியாது. அன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் மலையகம் 300 வரும்போது. ஆக என்னுடைய பரம்பரை, என்னுடைய இனத்திற்காக எந்த தியாகம் செய்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். எவர் விமர்சனம் செய்தாலும் அனுபவித்தவன் என்ற வகையிலே, மலையகத்தன் என்ற வகையிலே என்னுடைய சமூகத்திற்காக எந்த தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருப்பேன். எந்த சந்தர்ப்பத்திலும் எனது மக்கள் சார்பாக வீதிக்கு இறங்குவதற்கு நான் தயாராக இருப்பேன். நான் நோ டீல், வடிவேல் செய்த டீல் இல்லை. அதனால அரசாங்கத்துக்கு பயம் இல்ல, கம்பெனிக்காரருக்கு பயம் இல்ல. நான் டீல் இல்ல, டீல் இருந்தா தான் பயப்படணும். வடிவேச டீல் இல்ல, பகா இல்ல, கமிஷன் இல்ல, போத்த இல்ல, என்ன கை சுத்தமாக இருக்கின்றது. ஆகவே என்னுடைய மலைய மக்கள் சார்பாக நான் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த அர்ப்பணிப்புக்கும் தயாராக இருக்கின்றேன். இன்னைக்கு எங்களுடைய மலை இளைஞர்களை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று அசானி, இன்று இந்தியாவிலே சரிகமப்ப, சி தமிழிலே பூனாகல இந்திரஜித் அங்கு முகாமில் இருக்கின்றார். மண் சரிவால் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தொழிற்சாலையிலே முகாமில் இருக்கின்ற இந்திரஜித் இன்று சர்வதேச ரீதியிலே இந்தியாவிலே சி தமிழிலே சரிகமப்ப நிகழ்ச்சியிலே சாதனை படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்திரஜித் எங்களுடைய இனம், என்னுடைய தொப்புள் கூடிய உறவு. அந்த சி தமிழ் தயாரிப்பாளர்கள் அவர்களுடைய அந்த ஸ்தாபனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உறவு இந்திரஜித் செல்வனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த உயரிய சபையிலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இவ்வாறு எங்களுடைய சமூகம் பல்துறையிலே பல 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 வகையிலே சாதனைகளை படுத்திக் கொண்டிருப்பவராக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த சமூகத்தை, 200 வருட காலமாக இந்த நாட்டை நேசித்த சமூகத்தை மீண்டும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக மாற்றிவிட முடியாது. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கம் நாடாக இருக்க வேண்டும் என நான் கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த வாரம் துக்ககரமான ஒரு விடயம், என்னுடைய மாவட்டம் மதுரை மாவட்டத்திலே தியத்தாவில் நடைபெற்ற கார்பந்தய போட்டியில் நடைபெற்ற விபத்திலே ஏழு பேர் அன்று பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அதிலே தாரவாத் தோட்டத்தை சார்ந்த முத்துசாமி உதயகுமார் 55 வயது, சிவகுமார் தனுஷிகா 8 வயது என்கின்ற அந்த உதயகுமார் முத்துசாமி அவருடைய பேத்தி 8 வயது சிறுமி தனுஷிகாவும் அந்த விபத்திலே சிக்கி இருந்ததை மிக ஆழ்ந்த அந்த குடும்பத்துக்கு அனுதாபத்தை இந்த உயர சபையில் தெரிவித்துக் கொள்வதோடு ஏற்பாட்டாளர்கள் தியத்தலாவ கார்பந்தயத்தை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுடைய தவறு அது. அந்த ஏற்பாட்டாளர்கள் அந்த குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், அவர்களுக்கு விசாரணை வைக்க வேண்டும். அந்த விசாரணை மூலமாக சரியான முறையில் ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடை நடாத்த காரணத்தினால்தான் அன்று 7 உயிர்கள் பறிக்கப்பட்டது.
2 நிமிடங்கள் இருக்கு,
14 நிமிடம் நான் நிற்கின்றேன்.
12 நிமிடங்கள் முடிவடைந்து 2 நிமிடங்கள் இருக்கு.
நன்றி. பறிக்கப்பட்டது. ஆகவே அந்த ஏற்பாட்டாளர்கள் அதற்குரிய பதிலை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் இருக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய ஜனநாயக கடமைகளை செய்யும் போது சிலருக்கு கசக்கின்றது, ஆனால் வடிவேஸ்வரிய ஜனநாயக கடமை மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்குறது மட்டுமல்ல, என்னுடைய மக்களுக்கு தேவை ஏற்படும் போது அந்தந்த சந்தர்ப்பத்திலே எதனையும் இழந்து சரி என்னுடைய மக்களுடைய உரிமை பெற்றுக் கொடுக்க நான் தயாராக இருப்பேன். அது மே மாதம் 2ஆம் தேதி அதை உறுதி செய்வேன். ஆக நான் தயாராக இருக்கின்றேன். அத்தோடு ரோபரி மருசுமே ரோபரி தோட்டம், உவாபர்ணமையில கொண்டகல லக்கிலன் தோட்டம், நேப்பியர் போவே கோடமுட்டா போன்ற பகுதியிலே பல தசாப்த காலமாக போக்குவரத்து இன்றி மிகவும் கஷ்டமாக இருந்த மக்களுடைய பாதைகளை இன்னைக்கு சரி செய்து அதனுடைய ஆரம்பித்திருக்கின்றேன். அந்த வேலைத்திட்டங்களை அந்த மக்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கூடிய ஏற்பாடு செய்திருக்கின்றேன். கரும் அந்தமணி மயிலாண்ட கமிட்டி மட்ட விஸ்வாசத்தினும் அதிகார ஜனாத்துமாக மட்ட விஸ்வாசத்தினும் கரு கம்கொரை அமைத்துமாக விசேஷம் மக ஜனதா ஒத்துக்கொற ஜனதாவ அவரு தேக்கடக்க சில படிவெடிப்பீங்க தருவான் அவரு துணக்குணம் சாக்கச்சாவை காக்க சார்த்தக உண்மை கம்கொர அமைத்துமா எதிர்பத்கரா பரிபாலக சபாவட்ட படிபாலக சபாவட்ட பழனி சேட ஆம்பு சங்கம் ஆவின தவ சாஸ்திர செய்ய தேவனி சேட தாவின மக ஜனதா பலாகணும் 1,40,000 துந்தா பத்து கம்கொரு நாட்டு ஏலத்துக்கு சம்பந்த வச்சு கனெக்டட் பவுல் லட்சதா தக்கினோம் மேரட்டு ஆதரி கருப்பு ஜனதாவ ஏ ஒத்துக்கொற ஜனதாவ என்ஷா ஏ ஜனதாவுக்கு படி சம்பந்தம் அதிகார ஜனத்துவத்துக்கு மாசா கச்சா கலத்தினோம் கரு கம்கொர அமத்துவத்துக்கு சாக்கச்சா கலத்தினோம் மடம் விஸ்வாசத்தினோம் மங்கிதானே மெய் மாச பலவிதாட்ட இஸ்ல கம்கொரதினே பலவிதாட்ட இஸ்ல ஏ ஜனதா பலாபுருத்துவன மே படி வெடிக்கிறீம மே ஜீவத்தன வீதம் அணுவ ஏ சேஷ்டாத் ரெக்ககன மத்து சேஷ்டாத் தேசா ரபர் பொல் கட்டுப்போல் எவ்வளோ ஆரக்ஷா கரகன மே ஒத்துக்கொற ஜனதாவுக்கு படி பிரி வந்தவ அதிகார ஜனாத்மா அப்பிட்ட விசேஷ பணிவிடியா சார்த்தக பணிவிடியா மே ஜனதாவை தேக்கிற பலாபுரத்து அத்தீனம் இவகையும் ඒ දක්ෂ තරුණ කම්කර ඇමතුමා ගණත්වක විශ්වාසයක් තියෙනවා. ඒතුමාත් ඒ වැඩ පිළිවෙලක් නියත නීති අනුකූලව අපිට කරලා දී කියන බලාපොරොත්තු වෙනවා. ඒ බලාපොරොත්තු වෙනවා. එහෙම නැත්නම් මේ පළවෙනිදා අපිට කළුමේ දිනය. කිසි වෘත්තීය සමිති නායකයෙකුට වතු කරේ ඡන්දගත්තේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීලාට මේ දිනයක් සමරන්න මං හිතන්නේ හේක මේ මූණක් තියෙද කියලා. එහෙම සමරන්න බෑ. ඒ කළුමේ දිනේ වෙන්න ඕන. ඒ නිසා කම්කරු අයින්සක වතුකර ජනතාවගේ මේ පරි පිළිබඳව සියදම එකතු අත්වට රටික් කරන්න ඕන. නැවත්සරක් මඉල්ලීමක් කරන අධිකර ජනතතුමා ඔබතුමා ගන වතුකර ජනතාව ලොක බරාපොරත්තුවක් විශ්වාසත්තිනවා. ඒ විශ්වාස අනුව අපි මෙයි පලවෙදට ස්සල ඔබතුමා මේ පඩි සමහිතක ජනතාවගේ පඩි අපිට වැඩි කරදී කියෙන බලාපොරතෙන් මම අනිගන්න බෝම ස්තුති නන්ද්‍රී වනක්කම්
ඔන්ඩබල ඉම්රාන් මවරු
නන්ද්‍රී
යටන් මිනි.
நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்று உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான விவாதத்திலே கலந்து கொண்டு பேசுவதையிட்டு உண்மையிலே கவலை அடைகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான விவாதங்கள் இந்த பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்றன. குறிப்பாக இன்று 5 வருடங்கள் கழித்தும் இன்னும் இந்த பாராளுமன்றத்திலே பேசும் பொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காணப்படுகின்றது. இன்று இது சம்பந்தமாக பல விடயங்கள் பல தரப்பினாலும் பேசப்பட்டாலும் இன்னும் இது சம்பந்தமான இதனுடைய தொடர்புடைய பிரதான சூத்திரதாதிகள் யார் என்பதை இன்றும் இனம் காட்டிக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே இந்த பாராளுமன்றம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஆளுங்கட்சியை பொறுத்தவரையிலும் சிலருக்கு இது ஒரு வேடிக்கை மிக்க ஒரு விடயமாகவும், எதிர்கட்சியை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பேசுகின்றவர்களாகவும் இருந்தாலும் இன்னும் இந்த பாராளுமன்றத்திலே பேசிக்கொண்டேதான் இருக்கின்றோமே ஒழிய இதற்கான ஒரு தீர்வை இன்னும் எட்ட முடியாத ஒரு நிலையில் இருப்பது உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக பல விடயங்கள் இந்த பாராளுமன்றத்திலே நான் பேசியிருக்கின்றேன். இது நடைபெற்ற காலத்தில் இருந்து இன்று வரை இந்த பாராளுமன்றத்திலே இது விவாதமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலும் ஏனைய சந்தர்ப்பத்திலும் பல விடயங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்று இந்த பேசப்படுகின்ற இந்த விவாதத்திலே சில விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு பொறுப்பிலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தில் பலர் சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் ஜஹரான் குழுவினருடன் ஏதோ ஒரு அடிப்படையிலே தொடர்பு பட்டிருந்தாலும் பலர் அநியாயமாகவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அப்பாவிகள், அவர்களின் அடிப்படை உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணமாக சபைக்கு தலைமை தாங்குகிற உறுப்பினர் அவர்களே, கடந்த ஏப்ரல் 2 உயர் நீதிமன்றத்திலே போலீசார் மன்னிப்பு கேட்ட விவகாரம் இந்த இடத்திலே நான் ஞாபகம் ஊட்ட வேண்டும். குறிப்பாக ஹொரோபத்தான அதே போன்று கெபிடிகொல்லாவ பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டார்கள். ஹொரோபத்தானை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் உயர் நீதிமன்றத்திலே இது சம்பந்தமான மன்னிப்பை கோரினார்கள். அந்த விடயம் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டப்படுத்த வேண்டும். குறிப்பாக கெபிடிகொல்லாவ பகுதியைச் சேர்ந்த சைனுல் லாப்தீன் இர்ஃபான் என்ற நபரும், சைனுல் லாப்தீன் கலிபத்துல்லா என்ற நபரும், நஹார் கே சக்கரியா ஆகிய மூவரும் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதை அடுத்து ஒரு மாதத்துக்கு மேலாக தடுப்பு காவலின் கீழ் வைக்கப்பட்டிருந்தமைக்கு ஊடாக தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்த பொழுது போலீஸ் இவ்வாறு அவர்களிடம் மன்னிப்பு கோரியிருந்தார்கள். குரப்பத்தான போலீஸ் பொறுப்பு அதிகாரி ரொஷான் சஞ்சீவ, அப்போலீஸ் நிலையத்தினுடைய சார்ஜன் பிரேமரத்ன, சார்ஜன் சிசிர, கான்ஸ்டபிள்களான ஜெயதிலக மற்றும் கெபிடி கொல்லாவ போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி ஆகியோர் தனிப்பட்ட ரீதியிலே நீதிமன்றத்திலே ஆஜராகி மன்னிப்பு கோரியிருந்தார்கள். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியிலே முஸ்லிம்கள் பலரும் அநியாயமான முறையிலே கைது செய்யப்பட்டார்கள். இதனால் அவர்கள் சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அநியாயமாக கைது செய்யப்பட்டதினால் அவர்களுடைய குடும்பத்தினர் பயங்கரவாதிகளாக காண்பிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்ற ஒரு நிலை அந்த நேரங்களிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. இது தவிர அனைத்து முஸ்லிம்களும் ஏதோ ஒரு வகையில் பயங்கரவாதிகளாகவும் அதற்கு துணை போனவர்களாகவும் பார்க்கப்பட்டார்கள். இந்த விடயத்துக்கு போலீஸ் தரப்பு மற்றும் அரசாங்கம், நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கமும் இந்த போலீஸ் தரப்பும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் பாதிக்கப்பட்ட அப்பாவி முஸ்லிம்களினுடைய இழந்த மானத்தை திருப்பி கொடுக்க முடியாது என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களுடைய அந்த மன உளைச்சலை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் எண்ணில் அடங்காத துயரங்களை கஷ்டங்களை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இந்த அநியாயத்துக்காக இந்த அரசாங்கமும் இந்த போலீஸ் தரப்பும் வெட்கப்பட வேண்டும். முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த போலீசாரும் அரசாங்கமும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று ஜஹ்ரான்களுடைய ஜஹ்ரானினுடைய கொள்கையுடைய இந்த நாட்டில் இருப்பதாக நேற்று நினைக்கின்றேன் பாராளுமன்றத்திலே கூறப்பட்டது. இது மிகவும் ஒரு மோசமான பிற்போக்கான ஒரு அரசியலை தான் இந்த கருத்து வெளிப்படுத்துகின்றது. இவர்கள் ஜஹ்ரானை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றவர்கள், பயங்கரவாதத்தின் மூலமாக இந்த நாட்டிலே இரத்த ஆற்றை ஓடச் செய்ய வேண்டும் என்ற தேவை இன்று இவர்களுக்கு இருக்கின்றது. எந்த பிற்போக்கான அரசியல்வாதிகளாக இருந்தால் இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் யோசிக்க வேண்டும், இன்று இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அறகலை ஏற்பட்டு இந்த நாடு மிகவும் மோசகரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இவ்வாறான ஒரு நிலையை அடைந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இன்னும் இவ்வாறான இனவாத கருத்துக்கள் பேசுகின்றவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது போன்ற இன செயற்பாடுகளை இனவாத செயற்பாடுகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றன. இதனை முதலீடாக வைத்துக் கொண்டுதான் இவர்கள் அரசியல் செய்து வருகின்றார்கள். அதே போன்று இவர்களுடைய தேர்தல்களிலே இவர்கள் தோக்கடிக்கப்பட்டாலும் இவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே பின்கதவால் இந்த சபைக்கு வந்து இன்னமும் இந்த நாட்டிலே இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. முதலிலே இந்த அரசியலிலே இருக்கின்ற ஜஹ்ரான்களை விசாரித்து அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பின்னர் தான் இந்த ஜஹ்ரானுடன் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கண்டறிய முடியும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நௌஃபர் மௌலவி தான் பிரதான சூத்திரதாரி என்று ஒரு இன்னும் ஒருவர் ஒரு கூற்றை இந்த பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார். அவர் உண்மையான சூத்திரதாரியாக இல்லையா என்பதை அவர் பதவியிலே இருக்கும் போது வெளிப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் இன்று அவர் இவ்வாறான கருத்துக்களை சொல்லி மேலும் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு இனவாத செயற்பாடுகளை முன்னெடுப்பது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே,
ரெண்டு நிமிடங்கள் இருக்கிறேன்.
உயிர்த்த ஞாயிறு தின மனித படுகொலைகள் பற்றி ரகசியங்கள் தனக்கு தெரியும் என்று இன்னும் ஒருவர் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அரசியலிலே அரசியலுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்காக இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் இவ்வாறான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவ மக்கள் அதே போன்று கத்தோலிக்க மக்கள் முஸ்லிம் மக்கள் எவ்வாறான வேதனை அடைகின்றார்கள் என்பதை அவர்கள் சிந்திக்காமல் இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்திலே இவ்வாறான விவாதங்களை கொண்டு வந்து மேலும் இந்த மக்களை புண்புறுத்தாமல் அவர்களுக்கு மீண்டும் கஷ்டங்களை வழங்காமல் மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு இனவாதத்தை ஏற்படுத்தாமல் இதற்கு ஒரு சரியான தீர்வை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்று ஏகமனதாக நாங்கள் விரும்புகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் இதிலே எல்லோரும் ஒன்றுபட்டு இதற்கான தீர்வுகளை ஏற்படுத்துவதற்காக எல்லோரும் முன்வந்து இதனுடைய பிரதான காரணம் யார் என்பதை இனம் காட்ட வேண்டிய பொறுப்பு இன்று எல்லோரிடமும் காணப்படுகின்றது. இன்று பாராளுமன்றத்திலே சொல்லுகின்றார்கள், எனக்கு இதனுடைய பிரதான சூத்திரதாரி தெரியும் என்கின்றார்கள். சிலர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்தான் இதனுடைய காரணம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகையால் இவ்வாறு சொல்லி சொல்லி இந்த பாராளுமன்றத்திலே 5 வருடங்களை நாங்கள் ஓட்டிவிட்டோம். இன்னும் எத்தனை வருடங்களை இவ்வாறு இந்த பேச்சுகள் மூலமாக நாங்கள் எடுத்துக் கொண்டு போகின்றோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேர்தல் காலங்கள் நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இவ்வாறான விடயங்கள் பெரிதாக பேசுகின்ற ஒரு விடயமாக மாறிவிடுகின்றது. ஆகையால் இனிவரும் தேர்தல் காலங்களிலே இவ்வாறான பேச்சுக்களை பேசுகின்றவர்களை மக்கள் கண்டிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்று மக்கள் அவ்வாறானவர்களை உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகையால் வருகின்ற தேர்தல்களிலே மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்வதோடு இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். வீடு வீடாக சென்று எடுத்தீர்கள் கத்தி, அதனை இரவு பகலாக டிவியிலே காட்டினீர்கள் கத்தி கத்தி. இதன் போது இருந்தார்கள் இனவாதிகள் உங்களை சுத்தி சுத்தி, இப்பொழுது எங்கே போனது உங்களுடைய புத்தி என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
ஆனரபிள் கேவிந்து குமாரதுங்க, யூ ஹேவ் 7 மினிட்ஸ்.
லசனே பெருமந்திரி துமணி, மீ விவாத அசாசித்ன விட்ட மகே மத்தகேட்ட நெகுணே இக்கலத்தி பிச்ச அர தகனம் வச்சனையாக சமக மாத்ருக்காவாக பிலிபந்த கரண அதாஸ்தேக்கி மாத்ருக்காவ அபிதான்னவா பாசகு பிரகாரே தகனம் வச்சனையே குமக்து தென் இப்பிரதான விபக்ஷே வகேம ஜாதிக ஜனபலவேகே நாயகத்துமான் மே பிரகாரே பிலிபந்த சக்கே யுமுகரே கோட்டாபே ராஜபக்ஷ மெத்துமாவ ரட்டே பாலனேட்ட கெனேம சந்தா கிரிச்ச லேவேக்கி குமந்திரணையாக கேட்டியட்டு தென் கோட்டாபே ராஜபக்ஷ ஜனத்துமா இன்பசு பலேட்ட பத்தெலா ஜனாதிபதித்துமா சிட்டியட் சிட்டியதி கெருணு விரோத்தாகமுவே துமா பலே அத்தகரகி ஆக்காரே கென ஹித்தன கொட்ட பிணங்கி தண்ணே மனாக்காரேகிட்ட மே எனி குமந்திரணைய கட்ட எத்துமா ஹவுலுனா கியனேக சித்திமத் அப்பாசுய் கியனேக ஏவகேம தமாயி ஆண்டு பக்ஷி போ மந்திரி ஒரு மதக்கலே மே பிரஹாரே சிதுவன விட்ட திபுனே அத பிரதான விபக்ஷே பிரதானியின் அமைதி தூரதரண ஆண்டு அக்பவ தென் அப்பி 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 அத்தர மே சோதனா நகாகன் அத்தர பிடி தக்கின்ல புன பகுகேதா பகுகே விசியக்குந்தா இந்தியாவே அயோத்திய நகரே பிஹிட்டி விஷாலத்தம ஸ்ரீ ராம பூஜா மந்திரே பிரதான பூஜக துரந்தர அத்தியுத்தும் கோவிந்த் தேவ்கிரி மகாராஜ் பிரமுக இந்திய தூத பிரிசாக் பெமின்லா டாஜ் சமுத்திர ஹோட்டலே தி மன்னார்மே ஹா நுவரெலி அத்தர ராமாயணேன பிரதான ஸ்தான நவையாக் நவேனங் நபுருக்கியனவா நவையாக் இந்தியாவே மே ராம வந்தனா கருவன் சந்தா விவரக்கரியுமே வியாபுத்தியாக ஆரம்பே சனிட்டு ஹன்கரணும் இத்தகட்ட ஏ அர்த்ததக்கென்னே மே ஹிந்து அத்தியாத்மிக சாஸ்கிருதிக உருமையான் சுவாயமா கேட்டியட்டு மே அட்ட எட்டத்தை அப்பே ஆர்த்திக தரித்துதாவு துரன் கிரியமட்ட இந்தியானுவன் லக்ஷகணனின் அப்பே ரட்டட்ட பெமினியமிட்ட நியமித்தையாய் பேவசனும் தென் மே பசுமே அப்பட்ட அஹன்ன லபெனவா மன்னாரமஹா ராமேஸ்வரம யாக்கிரண பாலமக்யன் லங்காவஹா இந்தியாவ யாக்கென்ன பாலமக்யன் ලංකාව හා ඉන්දියාව යාකරන පාලමක් ගැන ඒත් මන්නාර මහා රාමේශ්වරම ගැන අතීතයේ කියවෙන්නේ නැවතත් රාමායනෙ. ඒ කුමක් පිණිස? ඒ ලංකාව ආක්‍රමණය පිණිස. මේ ක්‍රියාවලිය ඇරඹෙන්නේ කෙසේද? මේ ක්‍රියාවලිය ඇරඹෙන්නේ හනුමන්ත නම් චරපුරුෂයාගේ ලංකා ගමනෙන්. අවසන් කරන්නේ ශස්ත්‍රීක වූ ලංකාපුරය ගිනිමත් කිරීමෙන්, විනාශ කිරීමෙන්. රාමාට ගැති ලංකාව පාවදුන් විභීෂණවට ලංකාව පැවරීමෙන්. දැන් මේ රාමායන මම්පෙත් විවර කිරීමත් ඒ ඈත ඉතිහාසයේ නැත්තං ඇතමුන් සලකන මිත්‍යා ඉතිහාසයේ සිදු වූ සිද්ධිදාමය වැනිම ක්‍රියාවලියක්ද. මේ රාමායන මම්පෙත් විවර කරන්නේ අපේ ආර්ථිකයට උත්තරයක් හැටියට. පාසු ප්‍රහාරයේ කෙරුණේ අපට මේ ආර්ථික අගාධයට ලංකාව යොමු කරවනු පිණිසද. අපි දන්නවා මීට පෙරත් අවුරුදු 20ක් පුරාවට අපේ රටේ ක්‍රියාත්මක වූ ඒ බෙදුම්වාදී ත්‍රස්තවාදයට අපේ අසල්වැසියා වූ අපේ හිතවතා වියතුව තිබූ ඉන්දියාව මුල්ලෙම ආධාර හමුදා පුහුණුව ඒ විතරක් නෙවෙයි ගුවන් සීමාව ආක්‍රමණය කළ පරිප්පු දැමීම සහ අපේ දේශපාලන නිදහසට යම් ආකාරයක බාධා පමුණුවන ඉන්දු ලංකා ගිවිසුම අපමත බලහත්කාරීව පැටවපු බව. මේ ඒ හා සමාන එහෙමත් නැත්නම් එදා හනුමන්තගේ චරපුරුෂ මෙහෙයුමට සමාන මෙහෙයුමක ප්‍රතිඵලයක්ද පාසු ප්‍රහාරය. අපි 2018 සංචාරකයන්ගේ පැමිණීම ගැන සලකා බැලුවොත් 18 සහ 19
ගරුමන්තුමා තව විනාඩි දෙක කාලයක් තියෙන
සලකා බැලුවොත් එහෙම 2018 පළවෙනි මාස 3 තුල 700,000කට අධික සංචාරකයන් ලංකාවට පැමිණිනවා. මේ 2019 දී 740,000කට වඩා නම් 40,000කට වඩා වැඩි ප්‍රමාණයකට තවදුරටත් වර්ධනය වෙනවා. හැබැයි අප්‍රේල් මාසයේ 2019 මේ පාස්කු ප්‍රහාරය සිදු වෙනවා. 2018 මැයි මාසයේදී සංචාරකයන්ගේ පැමිණීම 129,000 හේ පටන් 2019 අප්‍රේල් මැයි මාසයේදී 37,800කට 70%කින් අඩු වෙනවා. 2018 ජූනි මාසයේ සංචාරකයන්ගේ පැමිණීම 146,000ට වැඩි වුවත් 2019 එය 63,000කට 157%කින් පෙර වර්ෂයට සාපේක්ෂව 157%කින් අඩු වෙනවා. අපි දලදේශීය ආදායම සම්බන්ධයෙන් සලකා බැලුවොත් එහෙම 2017 දෙවන කාත්වයේ අප්‍රේල් මැයි ජූනි දලදේශීය ආදායම වර්ධනය 4.3%. මේ 2018 දී 5.2%. හැබැයි පාස්කු ප්‍රහාරයෙන් පසුව 2019 දී ඍණ 1.8%. අපි බංකොලොත්භාවයේ යොමු කෙරුණේ පාස්කු ප්‍රහාරයේ මගින්ද. එදා හනුමන්ත නම් ඒ චරපුරුෂයා කළ කාර්යභාරයම මෙදා පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් ඉන්ද්‍රිය ඔත්තු සේවා ඉටු කළාද. මේ මෑතකදී චමුදුන් සම්රික්‍රම මහතා සමග කළ රූපවාහිනී වැඩසටහනකදී ලංකාවේ බුද්ධිංශ සමග කටයුතු කළ බව කියන රසික් මොහොමඩ් කාදීර් ඛාන් මහතා මේ සම්බන්ධයෙන් ඉතා ප්‍රබල තොරතුරු රාශියක් ගෙනහැර පානවා. මේ සම්බන්ධයෙන් පිළිතුරු දීම මම හිතන ආකාරයට එහි ඇත්ත නැත්ත ගැන මේ සභාව දැනුවත් කිරීම මහජන ආරක්ෂක ඇමැතිතුමාගේ යුතුකම. ඉන්දිය තානාපති කාර්යාලයටත් මහ කොමසාරිස් කාර්යාලයටත් මේ සම්බන්ධයෙන් තොරතුරු අපහම වී තිබිය හැකි. සැක කිරීමට තරම් ප්‍රබල හේතු බොහෝ තිබෙන බව සරල උදාහරණයක් ගත්තොත් ප්‍රහාරයට සැලසුම් කරනු සියලු හෝටල් ඒ ප්‍රහාරයට ලක්වෙද්දී ඉන්දියානු සම්බන්ධයක් ඇති ටච් සමුද්‍ර හෝටලේ පමණක් ඒ ප්‍රහාරයෙන් මිදුණු බව එය සැක කිරීමට එක හේතුවක්. ඒ ප්‍රහාරකයාම පසුව සිවිදිනස නසාගත්තාද අර කාන්නමැත්තා කියන ආකාරයට නම් ඔහුව ඝාතනය කරුණාද කියන එක උත්තු සේවා මගින් ඝාතනය කරුණාද කියන එක තවත් සැකමසුත් තැනක්. මේ ආකාරයට ගත්තොත් එහෙම අපට
ගරුමන්තුමා කාලය අවසන් කෙටියෙන් අවසන් කරන්න.
හරි. අපට විශාල සැකයක් මතුවෙනවා මේ එදා පැවතිච්ච රජය අද පවතින රජය මේ සම්බන්ධයෙන් සම්පූර්ණ ඇත්ත කීමට බැරුව සිටින්නේ අප අසල්වාසී බලවතුකුගේ බලපෑමට යටත් වීම නිසාද කියලා. සජබ අද ප්‍රකාශයට පත් කරන මේ සම්බන්ධයෙන් ඇත්ත හෙළිදරව් කරන බව ජාතික ජන බලවේගයේ නායකතුමත් විවිධ කාරණා කිව්වා. හැබැයි මේ සෑම පිරිසක්ම පරිස්සම් වෙනවා මේ සාධාරණ සැකය අපේ රටේ ජනතාව හමුවේ තැබීමට. ඔවුන් බලයට පැමිණියහොත් මේ සම්බන්ධ ඇත්ත ඉලිදරව් කිරීමට ඒ රජයන්ට ආත්ම ශක්තිය තිබේද යන්න බලවත් ප්‍රශ්නයක්. ඒ නිසා අපි හිතනවා එදා ඒ රාවණ රාජධානිය බිනදබා ලංකාව ගිනිපත් කළ විභීෂණ නැමැති පාවා දෙන්නා ලංකාවේ බලයට පත් කළ ඒ අතීත රාමායනේ කියන කතාවේ සමාන්තර සිද්ධි පෙළකට අපේ මව්බිම නැවතත් ගොදුරු වීමෙන් තිබෙනවාද කියන බලවත් සැකේ අපි හමුවේ තිබෙනවා. එසේ නොවේවායි අපි ප්‍රාර්ථනා කරනවා. අපි රටවැසියන්ගෙන් ඉල්ලා සිටිනවා අවුරුදු 2000 ගණනක් අපේ මව්බිමේ ස්වාධීනත්වය රැකගත්තා නම් මේ කුමන්ත්‍රණ පරාජය කරමින් මව්බිම ගොඩනැගීම සඳහා එකිනෙකාට චෝදනා කරන වෙනුවට රටක් හැටියට නැගී සිටීම සඳහා සබුද්ධිකව කටයුතු කරන ලෙස භූමි ස්තුතියි.